ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண்பிள்ளை வாக்கியம் சரியா குழுப்படி வைக்கிற மாதிரி இந்த 81 வாக்கியங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 81 பேரை நம்ம மனசுல கொண்டு வந்து கொழுவீட்டிருக்க வைக்கிறா இந்த பெண் பிள்ளை. சரியா முதலாழ்வார்களை போலன்னு சொல்லும் போது ஒன்னு பதில மூணு பேரா வந்துருவான். குறைஞ்சபட்சம் 81 பேரை நம்ம மனசுல கொண்டு வந்து நிக்க வைக்கிறா இந்த பெண் பிள்ளை. நம்ம வாழ்க்கையில பல பேரை நம்ம கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கோம். அதுல முக்காவாசி பேர் பார்த்தோம்னா நம்ம கஷ்டம் கொடுத்தவர்கள், நம்மளை பரிதவிக்க விட்டவர்கள், நம்ம முதுகுல குத்தினவர்கள், இப்படி தேவையில்லாதவர்களைத்தான் நம்ம மனசுல ரொம்ப ஒரு பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம சொல்ல அவங்க நினைச்சாலே பத்திண்டு வருதுன்றோம் இல்லையா. அப்ப அவ்வளவு தூரம் நினைச்ச உடனேயே பத்திக்கிற அளவுக்குன்னா அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. ஆனா பெண் பிள்ளை வாக்கியம் அவள் ரொம்ப முக்கியமானவர்கள். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான 81 பேரை மட்டும் நம்ம மனசுல ஜோர அழகாக கொண்டு வந்து வச்சிருக்கா. நம்ம மனசுக்கு நல்லவர்கள், நம்ம மனசுக்கு வேண்டியவர்கள், நம்ம வாழ்க்கைக்கு உபயோகமானவர்கள், நம்முடைய மனசுக்கு சமாதானம் தரக்கூடியவர்கள், அந்த மாதிரி ஒரு 81 பேருடைய விஷயங்களை அவள் ராமானுஜரிடத்துல பேசுறா. அவள் பேசினதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். அதனாலே ராமானுஜர் நிறுத்தி நிதானமா கேட்கிறார். அழகா சொல்ற 41 வாக்கியம் என்ன வாக்கியம்? மண்பூவை இட்டேனோ குறவ நம்பியை போலே. குறவ நம்பி அவர் குடும்பத்துக்காகத்தான் உழைக்கிறார். ஆனா குடும்பத்துக்காக உழைச்சாலும் அத திருவேங்கடமுடையானுடைய கிருபையா நினைச்சு உழைக்கிறார். அவருடைய குல தொழில் தான் அது. ஆனா கையில ஒட்டின் இருக்கிற மண்ணினால கூட சுவாமி அர்ச்சனை பண்ண முடியும்னு ஒரு நிரூபணம். நம்ம சொல்றோம் அர்ச்சனை பண்றதுக்கு நேரம் இல்ல, எவ்வளவு குறைகள் சொல்றோம் பக்தி பண்ண முடியும். ஆனா தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த கையில ஒட்டி இருக்கிற மண்ணை எடுத்து அதை பூவா பண்ணி பெருமாளுக்கு போடுறாரு. அது போல ஒரு பக்தி எனக்கு குறவ நம்பி கொடுக்கட்டும். அவரிடத்திலே இந்த மாதிரி விஷயத்த கேட்கிற ஒரு பாக்கியத்தை அவரோட சேர்ந்து அவர் கூட இருந்தோம்னா நம்மளும் பண்ணுவோம் இல்லையா. இப்ப குழந்தைகள்லாம் ஒருத்தர் பண்றத பார்த்து பண்ணும், சொல்றதை கேட்டு பண்ணாது, பண்றத பார்த்து பண்ணும். அந்த மாதிரி பெண் பிள்ளை சொல்றா, அவரை மாதிரி நான் பண்ணணும், அப்ப அவர் கூட வாழற ஒரு பாக்கியத்தை எனக்கு வேணும், அதுக்கு ராமானுஜரிடத்துல நீங்க அனுகிரகம் பண்ணுங்கன்ற மாதிரி. மண்பூவை இட்டேனோ குறவ நம்பியை போலே, மூலமென்றழைத்தேனோ கஜராஜனை போலே. அத்தனை ஒரு கஷ்டத்துல அவ்வளவு நாள் போராடின பிறகு ஆதி மூலமேனு கஜராஜன் கத்தினான். அந்த கஷ்டத்துல கூட ஒரு தெய்வ சிந்தனை. அந்த கஷ்டம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கான், 1000 வருஷம் போராடி இருக்கான் கஜேந்திரன் முதலையோட. இவ்வளவு போராடின பிறகு நமக்கு என்ன கோபம் வரும்? தெய்வம் வந்து இன்னும் ஏன் காப்பாத்துறேன்னு கோபம் வரும். ஆனா அவனுக்கு அப்ப கூட தெய்வத்து மேல நம்பிக்கை. ஆதி மூலமேனு இப்ப கூப்பிடுறேன் தெய்வம் வரும்னு நினைச்சா அடுத்த நிமிஷம் தெய்வம் வந்துதான் இல்லையா. அந்த தெய்வம் வரத பார்த்து நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு ஜோர தாமரைய வரை எடுத்து கொடுக்கறான். அப்ப இவ்வளவு கஷ்டத்துல பிரார்த்திக்க முடியும், இவ்வளவு கஷ்டத்துல சுவாமிக்கு ஒரு பூவை கொடுக்க முடியும்னா அப்ப நம்ம எல்லாம் கஷ்டமே படல இல்லையா. அதான் பெண் பிள்ளை சொல்றா, அந்த கஜராஜன் மாதிரி அந்த ஒரு நிலைமையில கூட எனக்கு தெய்வ சிந்தனை வரணும், அந்த ஒரு நிலைமையில கூட தெய்வத்துக்கு ஒரு பூ கொடுக்கற ஒரு புத்தி ஒரு பக்தி எனக்கு வேணும். அந்த கஜராஜனோட இருந்து இப்ப கஜராஜனோட நம்ம இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அப்ப பகவான் இடத்த பாக்கலாம் இல்லையா. ஏய் அப்பே அவன் பாடுறா, அவன் நாராயணா அகில குரு பகவான் நமஸ்தேன்னு பூ கொடுக்கறான், நானும் கொடுக்கறேன் அப்படின்னு பறிப்போமா இல்லையா. ஒரு அவசரத்துல பெண் பிள்ளை சொல்றா, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வேணும், நீங்க குடுங்கோ ராமானுஜரே அப்படின்றா. அடுத்து சொல்றா என்ன, பூச கொடுத்தேனோ கூணியை போலே. அழகா கூணி கிட்ட போய் கண்ணன் ஏ சந்தனம் குடுறீ அப்படின்றான். எல்லாரும் அவ உடம்ப பார்த்து கிண்டல் பண்ணி ஓரம் தள்ளி வச்சுட்டா. ஆனால் அவ பாட்டுக்கு இருந்தா தெய்வம் வந்தது அழகா. யா எல்லாரும் தள்ளி வச்சாலும் தெய்வம் தள்ளி வைக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஊர்ல எல்லாரும் அவளை ஒதுக்கி வச்சாச்சு, ஆனா அவளுக்கு ஒரு வாழ்க்கை தெய்வம் கொடுத்துடுத்து, கம்சனுக்கு சந்தனம் அரைச்சு கொடுக்கற ஒரு வாழ்க்கைய. இல்ல என்னன்னா கூணி வந்து கம்சன் நிறைய சமயத்துல அப்படியே கோபமா இருப்பான், உடம்பெல்லாம் அவனுக்கு கொதிக்கும். அப்ப உடம்புடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு சூட்டை தணிக்கிறது சந்தனம் தடவுவான். அப்பெல்லாம் அந்த கிருஷ்ணான்னு பல்ல கடிப்பான். இத கேட்டு கேட்டு கம்சன் ஏன் ஒரு டென்ஷன் ஆகிறான், யார் அந்த கிருஷ்ணன் நினைச்சா, அந்த கிருஷ்ண தியானத்துக்கே கிருஷ்ணன் வந்தான்னா அப்ப நம்ம நினைச்சா வருவானா வரமாட்டானா? பொண்டுள்ள சொல்றா அப்படி கம்சனுடைய கோபத்தை பார்த்து கம்சனுடைய அட்டகாசத்தை பார்த்து கிருஷ்ணான்னு அவள் ஜபிச்சா அதுக்கே கண்ணன் வந்து எனக்கு சந்தனம் பூசுடின்னு சொல்லிட்டானே, அப்ப கூடியோட நானும் கண்ணனுடைய திருமேனில சந்தனம் பூசிப்பேனே, எனக்கு அந்த பாக்கியம் வேணும், அந்த பூ அந்த கூணி மாதிரி யாராவது கண்ணனை பத்தி பேசினா கூட எனக்கு ஒரு கிருஷ்ண ஸ்மரணம் வேணும், பூச கொடுத்தேனோ கூணியை போல, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போல. அழகா மாலாக்காரர் வயிற்று பழுப்பு தான், இவெல்லாம் வயிற்று பழுப்புக்கு பண்றவர் தான், வயிற்று பழுப்புக்கு மாலை கட்டின் இருக்கார், கிருஷ்ணனை நினைச்சிட்டு கட்டின் இருக்கார். அந்த தியானத்துக்கு கண்ணன் வசப்பட்டு அவர் வீட்டுல வந்து எனக்கு மாலை போடுன்னு நிக்கிறான். அப்ப நம்முடைய கடமைகள்னால தெய்வத்தை அடைய முடியும் நிரூபணம் ஆகிறது இல்லையா? அந்த வயிற்று பழப்புக்கு வசப்பட்டானே, அந்த மாதிரி அடியாள் பண்ணணும். அப்ப மாலாக்காரன் வம்சத்துல நானும் இருந்தேன்னா, டேய் வாப்பா சாமி வந்திருக்காரா, வந்து காலில் விழுங்கடா, அவன் கூப்பிடறான், அவனுடைய பந்துக்கள் எல்லாம் வாங்கப்பா, அவர் பெரிய ஆளுப்பா, அவர் பிருந்தாவனத்துல கிருஷ்ணன்பா, வாவா எல்லாம் நமஸ்காரம் பண்ணுவா. அப்ப நானும் நமஸ்காரம் பண்ணிருப்பேனே. அப்ப மாலாக்காரனோட எனக்கு ஒரு சம்பந்தம் வேணும். இந்த மாதிரிப்பட்டவர்களோட நல்லவர்களோட சேர்ந்தா நல்லதெல்லாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி பெண் பிள்ளை சொல்றான், அந்த மாலாக்காரனோட எனக்கு ஒரு சம்பந்தம், அவரை மாதிரி ஒரு பக்தர்களோட ஒரு சம்பந்தம் வேணும், அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே. அடுத்த வாக்கியம், வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே. பகவான் அழகா காட்டுக்கு போறான், பகவான் எங்க இருக்கானோ அதுதான் எனக்கு சுகம்னு சொல்லி ராமனோட எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு, ராம் லக்ஷ்மணன் காட்டுக்கு போனான்னு யாருமே சொல்லல. இங்க லக்ஷ்மணன் பிக்சர்லயே வரல, எந்த சீன்லயுமே லக்ஷ்மணனை பத்தி பேச்சே கிடையாது, லக்ஷ்மணன் சத்ருகனை பத்தி பேச்சே கிடையாது. ராஜ்யத்தை பத்தி பேசி வரும்பொழுது அவளுக்கும் பங்கு இருக்கு இல்லையா? நாலு பசங்களுக்கு தானே பங்கு உண்டு. இதுல லக்ஷ்மணன் சத்ருகனை பத்தி பேச்சே கிடையாது. லக்ஷ்மணனை காட்டுக்கு போன்னு கைகேயும் சொல்லல, ராமனும் வான்னு சொல்லல, சீதாவும் சொல்லல, யாரும் நிர்பந்திக்கல. தானாகவே தெய்வத்து பக்கம் ஓடுறான் இல்லையா? உன் கைங்கரியம் தாண்டா என் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில வேற எதுவும் எனக்கு சுகம் இல்லைன்னு ஓடினான் இல்லையா? அந்த மாதிரி லக்ஷ்மணனை மாதிரி நான் ராமனுக்கு ஒரு வழி அடிமை செய்யணும். வழியில எல்லாம் கைங்கரியம் பண்ணும், வாழ்க்கையே ஒரு வழிதானே, இந்த வாழ்க்கையில எல்லா கைங்கரியமும் பகவானுக்கு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பாக்யத அடியாளுக்கு வேணும். வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே, வைத்தவிடத்து இருந்தேனோ பரதனை போலே. வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்துல தெய்வம் நம்மளை எங்கெங்கயோ வைக்கிறது. 14 வருஷம் தெய்வம் பரதனை அயோத்தியால நந்தி கிராமத்துல வச்சுடுத்து. அவ்வளவு பழி பாவம் இத்தனையும் தாங்கின்றும் ராமனுக்கு என்ன தெரியும், ராமன் என்ன புரிஞ்சுட்டான்னு சொல்லி ராம தியானத்தோட வாழ்ந்தான் இல்லையா? தன்னுடைய வாழ்க்கையை பழிச்சுக்கல, ராமனை பழிக்கல, யாரையும் பழிக்கல. சரி, இந்த 14 வருஷம் நான் இப்படித்தான் இருக்கணும், சரி இருக்கேன், ஆனா தெய்வ சிந்தனைய விடல, ஜெயிச்சு காட்டினான் இல்லையா? அந்த மாதிரி எந்த நிலைமையிலையும் தெய்வ பக்தி குறையாத ஒரு பரதன் மாதிரி நான் இருக்கணும், லக்ஷ்மணனோட ஒருபடி மேல. என்ன வழிபாவம் யாரு லக்ஷ்மணன்? எல்லாம் லக்ஷ்மணனை கொண்டாடுறா, சா அவன் நல்லவன்பா, அண்ணாவோட போயிட்டான், இவன் பாரு வெக்கம் கெட்டு போய் இங்க இருக்கான் பாரு. பழிபாவம் வாங்கிட்டு ஒரு பகவத் விஷயம் பண்ண முடியுமான்னா பரதன் அப்படி பண்ணிருக்கான். அதனால அந்த மாதிரி பகவான் எந்த இடத்துல எந்த நிலைமையில எப்படி வச்சிருக்காரோ அந்த நிலைமையில இருந்துட்டு தெய்வ பக்தி பண்ணிட்டு, இது மாறும், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு புத்தி எனக்கு வேணும். அதனால வைத்தவிடத்து இருந்தேனோ பரதனை போலே, அக்கறைக்கே விட்டேனோ குகப்பெருமாளை போலே. குகப்பெருமாள் சொல்றார் ராமன் கிட்ட, ராமா இந்த தேசம் உன்னோடது, இந்த சிங்கிபேரபுரம் உன்னுடைய இடம், நீ பாட்டுக்கு நிம்மதியா தங்கிக்கோ, நீ எங்கேயும் போக வேணான்ற. ஆனா ராமன் சொல்றாரு, இல்லப்பா இந்த ராஜ்யத்தை நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, எனக்கு ஒரே ஒரு ஒத்தாசை பண்ணு, என்னை கொண்டு அந்த கரையில விட்டுடுவான். ராமன் யார்கிட்டயும் ஒத்தாசை கேட்டவன் இல்ல, அசகாய சூரன் நல்லா ஞாபகம், ஒருத்தர்கிட்டையும் உதவின்னு கேட்க வேண்டிய நிலைமை ராமனுக்கு கிடையாது. அந்த ராமன் இவன் இடத்துல கேட்கிறானா, என்ன கொண்டு அந்த கரையில விட்டுடுவியா அப்படின்னு. குகன் கண்கள்ல கண்ணி, ராமா நீ கேட்கணுமா, கண்டு கொண்டு விடுறான்னு சொல்லுப்பா, நான் கொண்டு விடுறேன் ராமாவும், தெய்வத்தை கொண்டு யாராவது விட முடியுமா, நீங்க இருக்க வேண்டாமா, இல்ல நீ கொண்டு விடு நான் சொல்றேன். சரி ராமா, அப்ப இவனுடைய இஷ்டம் இதுவா இருந்தாலும் தெய்வத்தினுடைய இஷ்டம் வேறமா இருக்குன்னா, சரி உன் இஷ்டம் தான் என் இஷ்டம், கொண்டு விடுறேன்னு கிளம்பினா இல்லையா? அக்கறைக்கே விட்டேனோ குகப்பெருமாளை போலே. அந்த மாதிரி குகப்பெருமாள் மாறி ராமனிஷ்டனா என் இஷ்டமான வாழணும், அந்த ஒரு பாக்கியம், அந்த குகனை போல ஒரு பக்குவம், அந்த குகனோட ஒரு சம்பந்தம் எனக்கு வேணும், அதுக்கு தேவரி அனுகிரகம் பண்ணணும். அப்புறம் என்ன, அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே. இந்த வாழ்க்கையில பெரிய பாக்கியம் எதுன்னா தாயார் பெருமாளுக்காக உயிரை விடுறதானே. அந்த மாதிரி ஜடாயு ராவணன்லாம் பார்க்கல, அவன் பெரிய ராட்சசன்லாம் பார்க்கல, நானும் முயற்சி பண்றேன்னு தாயாரை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு முயற்சி பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முயற்சி அடியாள் பண்ணணும். அவரை மாதிரி உயிரை கூட தியாகம் பண்ற அளவுக்கு மனசுல ஒரு தைரியம் வேணும். அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே, அக்கறை இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போலே. அண்ணா சொல்லிட்டான், உடன் பிறந்தே கொல்லும் வியாதின்னுட்டான். உடனே கவலைப்படலையாம் பெத்தண்ணா, நம்மளா இருந்தா பெத்தண்ணா அப்படி சொல்லிட்டான். சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு அவ பக்கத்துல இருந்துட்டு ஊர் முழுக்க அவளை பத்தி தப்பா பேசிண்டு புலம்பிண்டு அழுதுண்டு நம்ம நல்லவான்னு காட்டிட்டு இருப்போம். பெண் பிள்ளை சொல்றா, அதெல்லாம் இல்ல வேண்டாமா, சரி அண்ணா இனிமேல் என்ன பக்கத்துல இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டான், என்ன தூரத்துல இருக்க சொல்லிட்டான். தூரத்துல இருக்கேன், யார் உங்களை எந்த தூரத்துல வைக்கிறாளோ அந்த தூரத்துல இருக்க பழகிக்கோங்க. இது வாழ்க்கையை சொல்லி கொடுக்கிற பாடம். பல சந்தர்ப்பங்கள்ல இந்த தூரத்தை குறைக்கணும்னு முயற்சி பண்றோம், அவசியமே இல்ல, காலம் மாற்றும். ஒருத்தர் உங்களுக்கு இவ்வளவு இதுக்கு மேல நீ வராதேன்னா அந்த எல்லையை தாண்டக்கூடாது. இப்ப காய்கறிக்காரன்னா அவன் காய்கறி கொடுக்கணும் அந்த நேரத்துக்கு, அதோட அதுக்கு மேல நம்ம குடும்ப விவகாரத்தெல்லாம் பேசினான்னா உனக்கு என்ன வேலை போயிட்டே இருக்கணும். அப்ப யார் எந்த எல்லையில நம்மள வைக்கிறாளோ அந்த எல்லையில, அது அண்ணனோ தம்பியோ யாரா வேணா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கணும், மனத்துல பாதிப்பா இருக்கணும். எப்படிதான் ராமன் இருக்கானே, சரி இவா தூரத்துல வைக்கிறாளா, நான் தெய்வத்து பக்கத்துல போறேன். ஒன்னத்துலயும் தூரம் போனோம், நான் இன்னொரு பக்கம் பக்கத்தானே போவோம். ரெண்டு கரை இருக்கு, ரெண்டு பக்கம் ஒரு ரூம் குள்ள இருக்கும், இந்த ரூம்ல இந்த சவுரி இந்த பக்கம் அந்த பக்கம் போ அப்படின்னா வேற வழியே இல்லை, இன்னொரு ஒரு பக்கத்துல நம்ம போய்த்தானே ஆகணும். யாராவது ஒரு பக்கம் நம்மளை தள்ளுறான்னா இன்னொரு பக்கம் தெய்வம் நின்றுட்டு தான் இருக்க, நம்ம பக்கத்திலேயே தான் தெய்வம் நிக்கிறது. அந்த மாதிரி விபீஷணன் மாதிரி நான் தெய்வத்தின் பக்கம் போறேன்னு இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனை போலே, இனியதென்று வைத்தேனோ சபரியை போலே. சபரி எல்லாரும் எனக்கு இது பிடிக்கும்னு சொல்லுவோம், சபரி ராமனுக்கு இது பிடிக்கணும்னு எடுத்து வச்சா, இதுதான் வித்தியாசம். நம்ம சாப்பிடுறது இது ராமனுக்கு பிடிக்குமா, எனக்குள்ள இருக்க கிருஷ்ணனுக்கு பிடிக்குமா, நான் சாப்பிட்டா எனக்குள்ள இருக்க அந்தரியாமிக்கு இது நன்னா இருக்குமா, இது முக்கியம். சபரி அந்த மாதிரி பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறாளா. பெண் பிள்ளை சொல்றா, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது இனியுது, எனக்கு இது சுகம், இப்படி சொல்ற காலத்துல ராமனுக்கு இது பிடிக்கும், ராமனுக்கு இந்த ருச்சி நன்னா இருக்கும் அப்படின்னு ராம ராமனை பார்க்காமல் ராம சிந்தனை எல்லாம் பண்ணாலே அந்த சபரி மாதிரி என் வாழ்க்கையில நான் இந்த வேலை பண்ணா ராமனுக்கு பிடிக்கும், இந்த காரியம் பண்ணா பகவானுக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்து 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 எடுத்து வைக்கணுமே. அந்த சபரி மூலம் எனக்கு ஒரு பக்குவம், பகவானுக்கு பிடித்ததாக எடுத்து வைக்கும்படியாக எடுத்து தரும்படியான ஒரு பக்குவம் அடியாளுக்கு வேணும். தேவரின் அனுகிரகம் பண்ணுங்கோ. இனியதென்று வைத்தேனோ சபரியை போலே. அடுத்து, இங்கும் உண்டென்றேனோ பிரகலாதனை போலே. அப்பா அவ்வளவு கஷ்டம் கொடுக்கறான், இவ்வளவு படாத பாடுபடுத்துறான், அப்ப நமக்கு என்ன தோணும், தெய்வம் இருக்கா இல்லையா, என் கூட இருக்கா இல்லையா, தெய்வம் கண்ணை திறந்து பாக்கிறதா இல்லையா, என்ன மட்டும், என்ன மட்டும்ன்ற ஒரு அகம்பாவம் தெரியுமா, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும், என்ன மட்டும் ஏன் படுத்துறா, சமயத்தை தோணும். மகாபாபி எல்லாம் நல்லா இருக்கான், அநியாயம் பண்றவன் அக்கிரமம் பண்றவன் நன்னா இருந்து தொலைகிறான், நான் கோவில் குளம் அலைஞ்சிண்டு சத்தங்கம் குரு நாமஜபம் பண்ணிருந்தா எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்றது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேள்வியும் பிரகலாதன் கேட்கல. அவன் சொல்றான், நான் கஷ்டத்துல இருக்கேன்னா அந்த கஷ்டத்தை என் கூட கண்ணன் தானே இருக்கா, நான் எந்த நிலைமையில இருக்கேனோ அந்த நிலைமையில என் கூட இருக்கிற ஒன்னே ஒண்ணு தெய்வம். நம்ம அவமானத்துல இருக்கோம்னா அந்த அவமானத்திலயும் தெய்வம் நம்ம கூட இருக்கு, நம்ம வியாதியில இருக்கோம்னா அந்த வியாதியிலும் தெய்வம் கூட இருக்கு, நம்ம கஷ்டத்துல இருக்கோம்னா நம்ம கூட தெய்வம், நம்ம கஞ்சியோ கூழோ குடிச்சா நம்ம தெய்வமும் அதே கஞ்சியும் கூழும் குடிக்கும், அதோட ஜாஸ்தி கேட்கறது இல்லை. நம்ம கோபத்துல சாப்பிடாம இருந்தாலும் தெய்வமும் பட்டினி கிடக்கிறது, தெய்வம் எங்கேயோ இல்லை உங்க கூடவே. நம்ம கோபத்துல உரு உருன்னு இருந்தா உள்ளுக்குள்ள தெய்வம் ரொம்ப நொந்து போகிறதா, இப்படி கஷ்டப்படுறது. நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் கோபத்துல இருந்தா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுவோம், அந்த மாதிரி நம்ம மனசுல கோபப்படுறோம் கஷ்டப்படுறோம்னா தெய்வம் இப்படி கண்ணத்தை கை வச்சுன்னு கிருஷ்ணன் உட்காந்து அழறானா, ஏன் இப்படி கஷ்டப்படுறா, அப்ப அவனும் அழறானா, அப்ப யோசனை பண்ணி பாத்துக்கோங்க. இவ்வளவு நிலைமையிலையும் பிரஹ்லாத் சொல்றான் இங்க என் தெய்வம் இருக்கு அப்படின்னு ஸ்தம்பேன திருஷ்யத்தேன்னு காட்டினான். இங்கும் உண்டென்றேனோ பிரஹ்லாதனை போல, நான் எந்த நிலைமை இருக்கணும் அந்த தெய்வம் என் கூட தான் இருக்கு, என்னை விட்டு போகாது. உன் தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அதனால இங்கும் உண்டு பிரஹ்லாத் சொன்னானே, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சா அந்த ஊரை விட்டு போவேனா? இல்லையே சுவாமி, அடியாள் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, இங்கும் உண்டு என்றேனும் அந்த மாதிரி சொல்ற ஒரு நிலைமை, அந்த மாதிரி ஒரு புத்தி, அந்த மாதிரி ஒரு பக்தி, அந்த மாதிரி ஒரு வினயம், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு வேணும். எனக்கு பிரஹ்லாதனோட இப்படி இருக்கணும், பிரஹ்லாதன் மாதிரி இருக்கணும். என்ன பார்த்து பிரஹ்லாதன் நீ என்ன மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்லணும். சபாஷ் இப்படிதான் இருக்கணும். பிரஹ்லாதன் சபாஷ் வாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்ன கஷ்டம் வந்தாலும் கவலையப்பட மாட்டான், என்ன கவலை வந்தாலும் அழமாட்டோம், என்ன கவலை வந்தாலும் புலம மாட்டான். நாராயண நாராயண நாராயண. பெண் பிள்ளை என்ன சொல்றான்னா, இவாள்லாம் கொண்டாடுற மாதிரி நான் வரணும். அதுதான் பெண் பிள்ளையோட வாக்கியம். இங்கு முண்டு பிரஹ்லாதன் சொன்னா இல்லையா, அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஆளே இல்லையா. பெண் பிள்ளை சொல்ற, நான் சொல்லணும் அந்த மாதிரி, நான் சொல்லணும். ஏ, அவ பிரஹ்லாதன் மாதிரியே பக்தி பண்றாப்பா அப்படின்னு சொல்லணும். இங்கும் உண்டென்றேனோ பிரஹ்லாதனை போலே, இங்கில்லை என்றேனோ ததி பாண்டனை போலே. கண்ணனுக்காக பொய் கூட சொல்லலாம், ஆனா பொய்ன்றது ஒரு விலை என்னன்னு தெரியும் நமக்கு. ஆனா கண்ணனுக்காக பொய் கூட சொல்லலாம் இல்லையா, ததி பாண்டன் இங்க இல்லேன்னு விட்டான் இல்லையா. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு பொய், கண்ணனை காப்பாத்துறது, உலகத்தையே காப்பாத்துறவன் கண்ணன், கண்ணனை காப்பாத்துறதுக்கு இப்படி பண்ணானே, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும். கண்ணன் என்கிட்ட மாட்டிக்கணும், அம்மாகிட்ட மாட்டிக்காம என்னை காப்பாத்து, அவன் என்கிட்ட சொல்லணும், நான் அவன் அப்படி பானையில போட்டு மூடி வைக்கணும், அவன் என்கிட்ட கெஞ்சணும், எதாவது வந்து எங்கடான்னு கேட்கணும், எங்கடின்னு கேட்கணும், இங்க இல்லையேமா நான் சொல்லணும். இவன் நல்லா இருக்கு நினைச்சு பாருங்க, ததி பாண்டன் மாதிரி நம்ம ஆகணும். யசோத நம்ம கிட்ட யசோதைய பார்த்துடலாம், கண்ணனை பார்த்துடலாம், பானைக்கும் மோட்சம் கேட்டுடலாம் இல்லையா. அதனால இங்கில்லை என்றேனோ ததி பாண்டனை போலே, அடுத்து காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே. ஒரு ராத்திரியில காட்டுக்கு போனுட்டாளாம், முன்னாடி நாள் ராத்திரி நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம், நீதான் ராஜாடான் ஊரெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டோ, அடுத்த நாள் ஒண்ணும் கிடையாது, ஓடுறா பயிர காட்டுக்குனுட்டாளாம். மனசு நொந்து போகலையா, தற்கொலை பண்ணிக்கலையா, அடுத்தவாளை திட்டலையா, அப்பா அம்மாவை கேவலமா பேசலையா, என் தலையை எல்லாம் பனித்தொலை இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஓர் இது இல்லையா, சிரிச்சுண்டே சந்தோஷமா காட்டு கிளம்பினானே அந்த பெருமாள். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் எதிர்பார்க்கிறார். அந்த ராமன் போல நான் ஆகணும். ராமன் போலனா, ராமன் நீ எப்படி இரு, என்ன வந்தாலும் இப்படி தைரியமா இரு, இந்த நிதானத்துல இரு, இந்த நம்பிக்கையோட இரு, நான் ஜெயிக்கிற மாதிரி நீயும் ஜெயிப்பாய் அப்படின்னு காட்டினானே அந்த மாதிரி பெருமாள் சபாஷ் அப்படின்னு சொல்லும்படியா நான் இருக்கணும். அதுபோல ஒரு பக்குவம் எனக்கு வேணும். காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே, கண்டு வந்தேன் என்றேனோ. அழகா ராமன் சந்தோஷப்படும்படியா ஓடி வந்து கண்டு வந்தேன் அப்படின்னு, கண்டேன் சீதையை. ராமனுடைய முகம் அப்படி பிரசன்னமா ஆகிறதான். நம்முடைய வார்த்தையை கேட்டு தெய்வம் சந்தோஷப்படணும். இப்ப குழந்தைகள் ஏதாவது பேசிட்டு அம்மா அவ்வளவு சந்தோஷம், நல்ல விஷயங்கள் பேசிட்டு, அது ஏதாவது அழகா ஆசையா பேசிட்டு, அன்போடு நம்மளை கொஞ்சிட்டு, அது ஏதாவது ஸ்லோகம் சொல்லித்தன முகம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி ஆஞ்சநேயன் சொன்னதை கேட்டு ராமன் முகம் அப்படி பிரசன்னமா ஆச்சான். ராமன் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுதான். அந்த மாதிரி ஒரு நாளால் தெய்வம் சந்தோஷப்படும்படியா நான் வார்த்தை பேச வேண்டாமா, தெய்வம் உகக்கும்படியான வார்த்தைகள். காத்தாலேந்து ராத்திரி எவ்வளவு வார்த்தைகள் பேசணும், நம்முடைய வார்த்தைகள் தெய்வம் சந்தோஷப்படணும் இல்லையா. கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே, அந்த மாதிரி பகவான் உகக்கும்படியான ஒரு வார்த்தையை நான் பேசணும். சுவாமி அடியாளுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ. கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே, அடுத்து இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே. இருகையும் விட்டேன், என்ன நம்பிக்கை, ஒரு துளி கூட அவநம்பிக்கையே இல்லையே. பெண் ஒரு பொம்பளைக்கு எவ்வளவு இதுவா இருக்கும், கஷ்டமா இருக்கும், எவ்வளவு கஷ்டம். சாதாரண யாரா பெண்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்திம காரியமனும் குளிச்சுட்டு உட மாத்துவோம், பிணம் தானே ஆம்பளைய வச்சா உட மாத்துறோம், எல்லாரும் வெளில போங்கப்பா ஆம்பளைகள்லாம் வெளில அனுப்பி போனோம் தானே, அதுக்கு வெக்கம் கிடையாது, அதுக்கு தன் உடம்ப பாக்குறார்களின் கூச்சம் கிடையாது, அது பாக்குறதுனால ஒரு நஷ்டமும் கிடையாது, ஏன்னா கொஞ்ச நேரத்துல எரிய போற உடம்பு தானே. ஆனா அப்பொழுதே வெறும் பெண்கள் மட்டும் இருந்துட்டு அதுலயும் அந்த பெண்ணிடத்துல அபிமானம் இருக்கிறவன் மட்டும்தான் இருப்பா, எல்லாரையும் வச்சிருக்க மாட்டோம். அந்த பெண்ணு மேல அக்கறையுடையவர்கள் அபிமானம், அவ மட்டும்தான் அந்த உடலுடைய, அந்த செத்து போன உடல் தானே, அந்த செத்து போன உடம்புல துணி மாத்துறதுக்கே இவ்வளவு யோசிக்கிறோம். ஆனா திரௌபதி அவ்வளவு பெரிய சபையில் நம்பிக்கையோட கையை தூக்கிட்டாளாம், பாத்துருவோம் அது எப்படி என் கிருஷ்ணன் என்ன விடுவான், என்ன விடமா, அதான் நம்பிக்கை. பெண் பிள்ளைய சொல்றான், கோவிந்தா சொன்னதெல்லாம் பெரிய விஷயம், ரெண்டு கையை விட்டாளே, அந்த ரெண்டு கையை விட்டாளே, அந்த மாதிரி நான் விடணும் சுவாமி கிட்ட. அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு ரெண்டு கையும் விடணும். அந்த நம்பிக்கை விடுந்ததுனா நான் போயிருக்க மாட்டேன் சுவாமி, அடியால் முசல் புழுக்க நம்பிக்கை இல்லை, அதனால போறேன். எனக்கு அது போல ஒரு நம்பிக்கை வரத்துக்கு அனுகிரகம் பண்ணுங்க. திரௌபதி மாதிரி நானும் பக்தி பண்ணணும். இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே, இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போலே. வாடா குழந்தை நம்பெருமாளை பாருடா அப்படின்னா, எனக்கு என் குரு தான் முக்கியம், என் குருவோட கைங்கரியம் தான் முக்கியம். நம்பெருமாளுக்கு வேணா இங்க வந்து பாத்துக்கிட்டோம், நான் பிஸியா இருக்கேன், என்னாலலாம் வர முடியாதுன்னு அந்த ராமானுஜர் மேல ஒரு அக்கறை இருந்தது, அந்த பால் பொங்கிடும்னு ஒரு கவலை இருந்தது. பால் பொங்கினா வேற பால் வாங்கிக்கலாமே, அது ஒரு விஷயம் இல்லையா? என் ராமானுஜருக்காகனா இந்த நேரத்தை நான் அவருக்கு பால் காய்ச்சணும், கொஞ்ச நேரத்தை அவருக்கு பால் நான் ரெடி ஆக்கிடணும், அவர் எந்த நேரத்துக்கு குடிக்கலாம் அவர் முடிவு பண்ணணும், ஆனா இந்த நேரத்துக்கு அவர் கொடுத்து நான் பழகிட்டேன், இந்த கைங்கரியத்தை நான் விடமாட்டேன், இங்கு பால் பொங்குமென்றேனோ வடுக நம்பியை போல. அந்த மாதிரி எனக்கு ராமானுஜர் பக்கத்துல இருக்கணும், ராமானுஜர் கைங்கரியம் பண்ணணும், நீங்க அனுகிரகம் பண்ணணும். ராமானுஜர்கிட்டயே கேட்கலாம், இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போல, இருமிடர் பிடித்தேனோ செல்வ பிள்ளையை போல. ராமானுஜர் கழுத்து கட்டிக்கிறது எவ்வளவு சுகம், செல்வ பிள்ளை மாதிரி கட்டிக்கணுமா? எப்படிதான்னா அவர் கூப்பிட்டோட குதிச்சு ஓடி வந்தான் இல்லையா, கோவில் பிள்ளாய் போதராயன்னு. ராமானுஜர் சொன்னா தெய்வமே கேட்கறதா, நம்ம கேட்க வேண்டாமா? காரே கருணை ராமானுஜன் ஆச்ச, எனக்கும் குழந்த மாதிரி ஓடி வந்து ராமானுஜர் மடி மேல நின்னுண்டு அவர் கழுத்தை கட்டி அப்பான்னு ராமானுஜர் அப்பான்னு சொல்ல எவ்வளவு சுகமா இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அப்பானாலே ஒரு வசதி, அது ராமானுஜர் அப்பா அப்படின்னா என்னோட அப்பா அப்படின்னு உரிமையோட நிக்கிற சுகம் அவ்வளவு நல்லா இருக்கும். அதனால இருமிடரு பிடித்தேனோ செல்வ பிள்ளையை போலே, அடுத்து நில்லன பெற்றேனோ இடையாற்றூர் நம்பியை போலே. நம்பி ரங்கராஜனுடைய உற்சவத்துக்கு லேட்டா வந்தார், ஏண்டா லேட்டுன்னு ரங்கன் கேட்டுட்டார். என்ன பண்றதுப்பா, வயசாயிடுத்து, நினைச்சபடி எல்லாம் வர முடியல, உடம்பு இழைச்சு போகிறது, அதனாலதான் அஞ்சாறு நாள் லேட் ஆயிடுத்து. அப்படியா, என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், இனிமேலும் யோசிச்சுன்னு என்ன பண்ண போறேன், ஏதோ தேவரி பார்த்து கிருப பண்ணா பரவாயில்ல. அப்படியா, சரி இனிமேல் ஸ்ரீரங்கத்திலேயே இருந்துருன்னுட்டாலும் எல்லா இவரும் ரங்கராஜனும் பேசிட்டு இருக்கா. எல்லாரும் நினைச்சா ஸ்ரீரங்கத்தினா ஸ்ரீரங்கத்தை விட்டு போக வேண்டாம்னு சொல்ல நினைச்சா, அவர் பகவான் சொல்லிட்டு அந்த பக்கம் போனார். இவர் ஆத்மாவை அப்படியே ஸ்ரீரங்கத்தை கொடுத்துட்டா, சரீரத்தையும் கீழே விட்டுட்டார், ரங்கராஜனோட ஐக்கியமாயிட்டார், ஸ்ரீரங்கத்தில் அப்படியே இருந்துட்டார். அவ்வளவுதான், நில்லன பெற்றேனும் எத்தனையோ கோவிலுக்கு போறோம், அவர் பகவான் என்னடா எனக்கு போகவே மனசுல பிருந்தானத்தை விட்டு அப்ப இங்கேயே இரு அப்படின்னு சுவாமி சொல்ல, அங்கேயே இருந்துட வேண்டாமா? அந்த மாதிரி எனக்கு பக்தி வேணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ. நில்லன பெற்றேனும் இடையாற்றூர் நம்பியை போலே, நெடுந்தூரம் போனேனோ நாதமுனிகளை போலே. யாரோ ராஜா வந்தா, யாரோ குரங்கு வந்தது, யார் யாரோ வந்ததுக்கெல்லாம் வந்து ஆச்சரியமா, இது கண்ணனோ, இது கோபிகைகளோ, இது ராமனோன்னு தேடின் தேடின் போனாரே. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும் பகவத் விஷயமா தியானம் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு பக்குவம் வேணும். நெடுந்தூரம் போனேனோ நாதமுனிகளை போலே, அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டானை. மாருதி ஆண்டான் ஸ்ரீரங்கம் வந்துட்டு, கிருமி கண்ட ராஜா இறந்துட்டான், பெரிய நம்பிகள் இறந்துட்டார், கூரத்தாழ்வான் கண்டு போயிடுது, மூணு விஷயம் கேட்டாச்சு. போய் சொல்றாரா, முதல்ல எது ராமானுஜருக்கு இதமோ அதை சொல்றாரு, அவன் போனான் அப்படின்னு அவன் தான் சொல்றாரு, பேர் சொல்ல மாட்டேங்கிறார். ஆனா அவன் பேர் கூட சொல்ற தகுதி இல்லாதவன, அதனால அவன் போனான், நீங்க ஸ்ரீரங்கம் போலாம். அவன் போனான் உடனே ராமானுஜருக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சுடுதான், ஸ்ரீரங்கம் போலான். அப்படி ராமானுஜருக்கு ஸ்ரீரங்க வாசத்தை திருப்பி கொடுக்கும்படியா ஒரு வார்த்தையை சொன்னாரு மாருதி ஆண்டான். அவர் சொல்லும்போது ராமானுஜர் முகம் அப்படி பிரசன்னமா இருந்தான். பெண் பிள்ளை இந்த வார்த்தையை சொல்லும்போது அப்பொழுதே ராமானுஜர் முகம் பிரசன்னமா ஆயிடுச்சான். அந்த மாதிரி ராமானுஜருக்கு குருவுக்கு சந்தோஷம் தரும்படியா ஒரு வார்த்தையை அடியால் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் பேசணும், தேவரில் அனுகிரகம் பண்ணணும். அவ்வளவு வசதி பெண் பிள்ளை 60 வாக்கியங்கள். அப்ப எவ்வளவு வசத்தின்னு பாத்துக்கோங்க, பெண் பிள்ளை எந்த பாவத்தை நிறைய சொல்லிட்டு போலாம். அவருடைய பாவத்தை இந்த மாதிரி பக்தி நாம் பண்ணணும், இந்த மாதிரி அவளோட எனக்கு ஒரு சங்கம் வேணும், இதற்கு நீங்க அனுகிரகம் பண்ணுங்கன்னு ராமானுஜரிடத்துல சொல்றார். ராதே கிருஷ்ண ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுர கவியாழ்வாருக்கு, ஜெய் போலோ தாமிரபரணி மாதாக்கு, ஜெய் போலோ குரவ நம்பிக்கு, ஜெய் போலோ கஜராஜனுக்கு, ஜெய் போலோ கூனிக்கு, ஜெய் போலோ மாலாக்காரருக்கு, ஜெய் போலோ லக்ஷ்மணனுக்கு, ஜெய் போலோ பரதாழ்வாருக்கு, ஜெய் போலோ குகப்பெருமாளுக்கு, ஜெய் போலோ பெரிய உடையார் ஜடாயுவுக்கு, ஜெய் போலோ விபீஷணாழ்வாருக்கு, ஜெய் போலோ சபரிமாதாக்கு, ஜெய் போலோ பிரஹல்லாதாழ்வானுக்கு, ஜெய் போலோ ததிபாண்டனுக்கு, ஜெய் போலோ ராமனுக்கு, ஜெய் போலோ ஆஞ்சநேய மூர்த்திக்கு, ஜெய் போலோ திரௌபதி தேவிக்கு, ஜெய் போலோ வடுகநம்பிக்கு, ஜெய் போலோ செல்வப்பிள்ளைக்கு, ஜெய் போலோ இடையாச்சூர் நம்பிக்கு, ஜெய் போலோ நாதமுனிகளுக்கு, ஜெய் போலோ மாருதி ஆண்டானுக்கு, ஜெய் போலோ யதிராஜர் உடையவர் சுவாமி ராமானுஜருக்கு, சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.